தென்றல் April 2011. நிர்மல் அவர்கள் எழுதியுள்ள பெற்ற மனமும் பிள்ளை மனமும் என்னும் சிறுகதை. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்று திங்கட்கிழமை, வாரத்தின் முழு பொழுவையும் தூக்கி தலையில் வைக்கும் காலை 6 மணி. நான் கண் விழித்ததும் குயிக் கோர்டன் மற்றும் சக்கட்டிக்குவின் Channel 4 செய்தியும் வானிலை அறிக்கையும் ஹாலில் இருந்து ஒலித்துக் கொண்டிருந்தது. ஒரே ஒரு நிமிடம்தான் அது. அப்புறம் என் மனைவி வாணியின் குரல், அல்லது அலறல் இல்லை இல்லை கத்தல் என்றே வைத்துக் கொள்ளலாம், கேட்டது. வேற என்ன, என் 16 வயது மகள் தன்வியிடம் வழக்கம் போல சண்டை இல்லை உரையாடல் தான். தன்வி அமெரிக்காவில் பிறந்து வளர்ந்தவள். இங்கு இருக்கும் பெண்கள் மாதிரி ஆடை அணிவாள். வாணியோ 25 ஆண்டுகள் முன்பு தமிழ்நாட்டில் இருந்த கலாச்சாரத்தை மனதில் வைத்துக் கொண்டு தினமும் ஒரு மக்கள் அரங்கம் நடத்துவாள். பள்ளிக்கோ அலுவலகத்துக்கோ போகும்போது நல்ல சிரித்த தெளிந்த மனநிலையோடு குழந்தைகளை அனுப்ப வேண்டும் என்பது என் தாழ்மையான ஆனால் வலுவான கொள்கை. அதனால் நான் அவர்கள் உரையாடலில் தலையிடாமல் காலை வணக்கம் சொல்லிவிட்டு ஒரு கப் காப்பியை எடுத்துக்கொண்டு என் மகள் உட்கார்ந்து இருக்கும் டேபிள் எதிரே அமர்ந்து இனி 2வது மனைவியை பார்த்து இன்றைக்கு இருக்கும் வேலைகளை அசை போட்டேன். தப்பாக நினைக்காதீர்கள், பிளாக்பெரியை தான் 2வது மனைவி என்கிறேன். தன்வி, இன்று அப்பா நண்பர் பிசினஸ் விஷயமா டெட்ராய்ட் வந்திருக்கிறார். 2 நாள் தான் இங்க இருக்கிறாங்க. அதனால அவரும் அவர் மனைவியும் அங்க 8 வயசு பையனும் டின்னருக்கு வராங்க. நீ பிராக்டிஸ் கிரிக்டிஸ் எதுக்கும் போகாம வீடு வந்து சேரு என்றாள் வாணி. அவள் நிறுத்த கூட இல்லை. நோ மாம், சாரி, இன்னைக்கு எனக்கு சூசன் வீட்டுல பிராக்டிஸ் இருக்கு என்றாள் தன்வி. என் மகள் ஒரு மியூசிக் பேண்டில் கிட்டார் வாசிக்கிறாள். நான் அவள் எதில் ஆர்வம் காட்டுகிறாளோ அதில் ஃபோக்கஸ் செய்ய உதவி செய்ய முயற்சிக்கிறேன். அதே சமயம் அவள் சுயமாக சிந்தித்து எது மனசுக்கும் அறிவுக்கும் உலகுக்கும் தேவையான துறையோ ஆராய்ச்சி பணி என்று நினைக்கிறாளோ அதை ஊக்குவிக்க பார்க்கிறேன். வாணியோ தான் நினைத்தது நடக்கவில்லை என்றால் தாங்க மாட்டாள். அவள் மேல் தப்பு இல்லை, அவள் பெற்றவள், கனவும் அக்கறையும் அதிகம் பெற்றவள். வாணி விடவில்லை. இதோ பாருடி, உன் சூசன் முக்கியமா, அம்மா முக்கியமா, தினமும் பிராக்டிஸ் அது இதுன்னு சொல்லி உன் இஷ்டப்படி விட்டுடுறாரு இந்த மனுஷன். அம்மா ஒரு நாள் சொன்னா கேட்க மாட்டியா? தன்வி, அம்மா பிளீஸ் புரிஞ்சுக்கோ, இந்த வார ப்ரோக்ராமுக்கு கஷ்டமான காம்போசிஷன், டெய்லி பயிற்சி பண்ணினாதான் ஃப்ரைடே மேடையில் ஒர்க் அவுட் ஆகும். ஐ லவ் யூ கைஸ், ஆனால் இன்னைக்கு மட்டும் முடியாதுமா பிளீஸ். அவள் குரலில் உண்மை இருந்தது. வாணியின் முகத்தில் அப்படி ஒரு ஏமாற்றம். வாணி கைப்பையையும் செல்லையும் எடுத்துக்கொண்டு see you tonight என்று சொல்லி முடிப்பதற்குள் பறந்தாள் அலுவலகத்துக்கு. தன்வி, அப்பா அம்மாவிடம் சொல்லி சமாதானம் பண்ணுங்க, நான் எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ வர பார்க்கிறேன். அப்புறம் இன்று பிராக்டிஸ் சூசன் வீட்டில் இல்லை, அவள் நண்பன் ஒரு ஹால் மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கோடவுனில் வாத்தியங்களை செட் செய்து வைத்திருக்கிறான். அப்பத்தான் ஒரு மேடை போல் இருக்கும். வாத்தியங்களின் ரியல் சவுண்ட் அப்பத்தான் தெரியும். யூ நோ அபவுட் அக்காஸ்டிக்ஸ், என் எலக்ட்ரானிக்ஸ் மோகத்தை சொல்லி காண்பித்தாள். எனக்கு புரியுது, எங்க போனாலும் எனக்கோ உன் அம்மாவுக்கோ ஃபோன் பண்ணி சொல்லிடு, 7:30 வரப்பாரு, அப்ப வந்தாலும் யூ கேன் மீட் மை ஃப்ரெண்ட்ஸ் என்றேன். கண்டிப்பா டேடி, நீங்க சோ ஸ்வீட், ஐ லவ் யூ, பாய், பறந்தாள் தன்வி பஸ் பிடிக்க. அங்கு அலுவலக நேரம் முழுவதும் என் மூளையில் காலை நிகழ்வுகள் ஓடிக்கொண்டிருந்தன. மாலை 5 மணிக்கு கிளம்பி வரும் வழியில் சில பழங்கள் ஜூஸ் ஆகியவற்றை வாங்கிக் கொண்டு பிறகு வீட்டில் வாணிக்கு சில உதவிகள் செய்தேன். வாணி வேலையில் மும்முரமாக இருந்ததால் தன்வியை பற்றி ஒன்றும் பேசவில்லை. எனக்கு தான் ஒரு மாதிரியாக இருந்தது. ஆனால் தன்வி எனக்கு ஃபோன் பண்ணி அவள் பிராக்டிஸ் செய்யும் இடம் எங்கிருக்கிறது என்று சொல்லியிருந்தாள். என் நண்பரும் குடும்பமும் 6 மணி அளவில் வந்தார்கள். எல்லோரும் பலகாரம் சாப்பிட்டபடியே பால்ய கதையிலிருந்து அமெரிக்க கதை வரை பேசி தீர்த்தோம். என் கூட 5வதிலிருந்து 12வது வரை படித்த நண்பனாச்சே, 8 மணிக்கு சாப்பிட ஆரம்பித்தோம், தன்வி இன்னும் வரவில்லை. வாணி முதல் முறையாக கேட்டாள், என்னங்க நம்ம பொண்ணுகிட்ட இருந்து ஃபோன் ஏதாவது வந்ததா? நான் இல்லை, கொஞ்ச நேரத்தில் நான் பண்ணி பார்க்கிறேன் என்றேன். ஆனால் நான் ஏற்கனவே 2 முறை அவள் செல்லுக்கு பண்ணியும் அவள் எடுக்காததை வாணியிடம் சொல்லவில்லை. 8:30 நான் சூசன் வீட்டுக்கு ஃபோன் செய்தேன். சூசன் அப்பாவும் ஃபோன் செய்து பார்த்தார். ஆனால் சூசன் ஃபோனை வீட்டில் வைத்து விட்டு போயிருக்காள் என்றார். எனக்கு எரிச்சல் வந்தது. இதற்காகவா செல்போன் வாங்கி தருகிறோம்? வாணியும் என் நண்பர் இருந்ததால் படபடப்பை வெளியே காண்பிக்காமல் இருந்தாள். சூசனின் பெற்றோரும் வருத்தப்பட ஆரம்பித்தார்கள். 9 மணி, என் நண்பரும் அவர் மனைவி பிள்ளை எல்லோரும் தன்வியை பற்றி கேட்டபோது அவள் நண்பி வீட்டிலேயே டின்னர் முடிச்சு ஹோம்ஒர்க் செய்துவிட்டு அங்கேயே தங்க போகிறாள் என்று மனதை கல்லாக்கி கொண்டு சொல்லி முடித்தோம். அவர்களுக்கு நேரமானதால் கிளம்பினார்கள். 9:30 வாணி முகம் சுருண்டு போய் கண்களில் ஈரம் படிய தொடங்கியது. எனக்கு அடிவயிற்றில் ஒரு போராட்டமே நடந்து கொண்டிருந்தது. இருவரும் காரில் ஏறி சூசன் வீட்டுக்கு போனோம். அவர்கள் வீடு எங்கள் வீட்டிலிருந்து 20 நிமிடங்கள் தான். அங்கு சென்றவுடன் அவர்கள் முகத்தில் இருந்த கவலையை பார்த்ததும் வாணிக்கு வியர்க்க ஆரம்பித்தது. அவளுக்கு ஏற்கனவே பிளட் பிரஷர் எனக்கு கவலையாக இருந்தது. சூசன், தன்வி, ஜார்ஜ் மூவர்தான் போனார்கள். இரு பெண்களும் பேச முடியவில்லை. தன்வி போன் போக மாட்டேன்கிறது. சூசன் போன் எடுத்துவிட்டு போகவில்லை. சூசன் அப்பா அவள் போனை ஆராய்ந்து ஜார்ஜ் நம்பரை எடுத்து அவனுக்கு போன் செய்தார். ஜார்ஜ், அங்கிள், வி ஆர் ஆன் த வே இன் அ கேப் கார், ஐல் டெல் யூ தி டீடைல்ஸ் இன் பர்சன் என்றான். போலீஸ் வண்டி என்று கேட்க உடனே வாணி மயங்கி விழுந்தாள். இது முன்னே நடந்தது 5 மணிக்கு. தன்வி, சூசன் இன்னைக்கு 3 பேர் மட்டும்தானா? மற்ற 2 பேர் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்தால் இன்னைக்கு பிராக்டிஸை கேன்சல் பண்ணியிருக்கலாம் என்று கடிந்து கொண்டாள். அவர்கள் இசைக்குழுவில் 5 பேர். சூசன் மற்றும் பீட்டர் பாடகர்கள், தன்வி கிட்டார், ஜார்ஜ் கீபோர்ட், ஜாக் ட்ரம்ஸ். ஜாக்கும் பீட்டரும் இன்றைக்கு வரவில்லை. மூவரும் காரில் ஏறி கோடவுனுக்கு வந்தவுடனே தன்வி, சூசன் என் செல் பேட்டரி தீர்ந்து விட்டது, உன் போனை யூஸ் பண்ணி என் பேரண்ட்ஸிடம் பேசணும், நான் கிளம்புறதுக்கு முன்னே. ஓகே என்றாள். சரி என்றாள் சூசன். போன் தன் கைப்பையில் இருப்பதாக எண்ணிக்கொண்டு. இதுவும் முன்னே நடந்தது 7:30 மணிக்கு. பிராக்டிஸ் முடிந்ததும் மூவரும் ஜார்ஜின் காரில் ஏறி கிளம்பினார்கள். கார் நெடுஞ்சாலை வந்ததும் தன்வி செல்லை கேட்டவுடன் சூசன் கைப்பையில் தொழாவி பார்த்தால் போன் இல்லை. ஐ எம் சாரி தன்வி, போனை வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் போல. தன்வி அவளை முறைத்தாள். ஜார்ஜிடம் போன் கேட்க நினைக்கும் போதே கார் ஒரு மக்கர் சத்தம் கொடுத்து கொண்டு மெதுவாக ஓரம் போய் நின்றது. எல்லோர் முகத்திலும் கேள்விக்குறி. ஜார்ஜ் இறங்கி பார்த்தான். அவனுக்கு திறந்த வித்தையெல்லாம் காண்பித்தான். ஒரு பலனும் இல்லை. 8:30 ஆகிவிட்டது. தன்விக்கு கோபமும் வருத்தமுமாக இருந்ததால் ஜார்ஜ் 888 போன் செய்து இருந்தான். அவர்கள் வருவதற்கு எல்லோரும் காத்திருந்தார்கள். ஜார்ஜ் போனில் ஒரே ஒரு கோடுதான் சார்ஜ் இருந்தது. கார் பேட்டரியும் வறண்டு போச்சு. அதனால் காரில் சார்ஜ் செய்யவும் முடியாது. தன்விக்கு அப்பா அம்மாவை நினைத்து கவலை அதிகமானது. சூசனும் ஜார்ஜும் அதிகம் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. 9:30 மணிக்கு இவர்கள் மூவரும் நிற்பதை பார்த்து ஒரு கேப் வண்டி ஒதுங்கியது. ஜார்ஜ் எல்லாவற்றையும் சொன்னவுடன் கேப் அவர்களை வீட்டில் இறக்கி விடுவதாக கூறினார். 888 போன் செய்து வண்டியை ஜார்ஜ் வீட்டுக்கு அனுப்புமாறு சொல்லிவிட்டு எல்லோரும் காரில் ஏறினார்கள். அப்போது 9:30. சூசனின் அப்பா ஜார்ஜுக்கு போன் செய்தார். நானும் வாணியும் ரொம்ப கவலைப்படுவோம் என்று முதலில் எங்கள் வீட்டுக்கு கேப் வண்டி வந்தது. அவள் வீட்டிற்கு வரும்பொழுது 10:00. தன் வீட்டுக்கு முன்னே இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் கிளம்புவதை பார்த்து தன்வி பதற்றமானாள். சூசன் தன்வியின் கைகளை பிடித்து கொண்டாள். ஆம்புலன்ஸில் இருந்த ஒருவர், ஒன்றுமில்லை, சின்ன மயக்கம்தான், நத்திங் டு வரி என்றவுடன் கேப் சூசனையும் ஜார்ஜையும் அழைத்து போக தயாரானான். தன்வி வீட்டுக்குள் நுழைந்தாள். வாணி லேசாக கண்களை திறந்தால் கண்கள் அழுது சோர்வடைந்திருந்தன. நான் தன்வியை பார்த்தவுடன் கட்டித் தழுவினேன். கடவுளுக்கு நன்றி, நீ பத்திரமாக திரும்பி வந்ததற்கு என்றேன். தன்வி கண்களில் கண்ணீர். அப்பா, ஐ எம் சாரி, போன் பேட்டரி தீர்ந்து விட்டது, சூசன் போன் கொண்டு வரவில்லை, கார் பிரேக் டவுன் ஆனது என்று எல்லாவற்றையும் படபடவென்று சொல்லி முடித்தாள். வாணி படுத்தவாறே கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் தன்வியிடம், எனக்கு புரியுதுமா, ஆனால் நாங்கள் ரொம்ப பயந்துட்டோம், இது மாதிரி இனி நடக்கக்கூடாது. தன்வி அம்மாவின் பக்கத்தில் அமர்ந்து அவள் கைகளை பற்றினாள். அம்மா, ஆர் யூ ஓகே? ஐ எம் வெரி சாரி. வாணி அழுதபடியே முகத்தை திருப்பிக் கொண்டாள். வாணியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வாயை திறந்தால் பிள்ளையை திட்டி விடுவோமோ என்ற பயத்தில் திரும்பிக் கொண்டாள் முகத்தையும் மனத்தையும். நான் மெதுவாக தன்மையிடம், அம்மா ஓய்வு எடுக்கட்டும், ட்ரெஸ் மாட்டி விட்டு வா, ஏதாவது சாப்பிட, அப்பா சூடு பண்ணி வைக்கிறேன் என்றேன். தன்வி யோசனையுடன் வெளியே நடந்தாள். நான் சாப்பாடு எடுத்து வைத்தவுடன் தன்வி வந்து அமர்ந்து கொண்டே கேட்டாள். அப்பா, எனக்கு தெரியும் இன்னைக்கு நடந்தது பெரிய தப்புதான், ஆனால் நான் வேணும் என்று செய்யவில்லை, மிகவும் வருத்தப்பட்டேன். நீங்கள் எவ்வளவு பொறுமையாயிருக்கீங்க அம்மா, ஏன் இப்படி ஸ்ட்ரெஸ் ஆகி ஆம்புலன்ஸ் எல்லாம் வர வச்சு என்னை பார்த்து பேசக்கூட இல்லை? அம்மா எப்பவுமே இப்படித்தான், நீங்க தான் புரிஞ்சு நடக்கிற பேரண்ட். எனக்கு உங்க அப்ரோச் தான் பிடிச்சிருக்கு. அம்மா எதுக்கெடுத்தாலும் இப்படி டிராமா பண்றாங்க என்று கொட்டி வருத்தப்பட்டாள். கொஞ்சம் நியாயமான வருத்தம்தான். அவளுக்கு சட்னி வச்சுக்கிட்டே நான் சொன்னேன், தன்வி எனக்கு புரியுது, ஆனா அம்மா அப்பா 2 பேருக்குமே நீ பாதுகாப்பா ஹெல்த்தியா வளரணும் தான் ஆசை. அவள் கொஞ்சம் உணர்ச்சி அதிகம் காட்டுவா. 10 மாசம் உன்னை சுமந்ததாலோ என்னமோ என்னை விட 10 மடங்கு அதிகம் யோசிப்பா. நமக்கு 2 கண்கள் இருக்கு, ஆனா நீ நோட் பண்ணியிருக்கியா, அடிக்கடி 1 கண்ணு மட்டும் முழுத்தும் நாம கசக்குவோம், அது இன்னும் முழுத்தும் அப்புறம் சிவப்பா மாறிடும். ஆனா 2 கண்ணிலேயும் ஒரே பார்வைதானே, அதே மாதிரிதான் உன் அம்மா. ரொம்ப கலங்குவா, வருத்தப்படுவா, அவளையே கஷ்டப்படுத்திக்குவா, அடுத்தவங்க அவளை பத்தி என்ன நினைக்கிறாங்க என்றெல்லாம் யோசிக்க மாட்டா. ஆனா எங்க 2 பேருக்கும் எப்போவும் ஒரே நோக்குதான், அது உன்னோட நலன். தன்வி சாப்பாட்டை நிறுத்திட்டா. சாப்பாட்டை விட அவள் சிந்தனை குதையை நிறுத்திவிட்டு யோசித்தாள் 1 நிமிடம். பிறகு எதுவும் பேசவில்லை. இருவரும் அமைதிக்கு இருக்கிற வலுவான புரிதலும் அறிதலும் எந்த வார்த்தைக்கும் இல்லை. காலை விடிந்தது. தன்வி இறங்கி வந்தாள். அம்மாவை இறுக கட்டி அணைத்து முத்தமிட்டு காலை வணக்கம் சொன்னாள். அவள் இருக்கத்தில் ஒரு வித்தியாசம். கடவுள் சன்னதியில் நாம் நம்மை மறந்து சமர்ப்பிப்போமே, அந்த சரணாகதி நிலை தெரிந்தது. என்னையும் பார்த்து காலை வணக்கம் சொன்னாள். அவள் கவனம் முழுவதும் தன் தாயின் மீது இருந்தது. வாணிக்கு லேசாக புரிந்தது, எனக்கு தன்வியின் அன்பு பாசம் வெளிப்படையாக என் மனைவி மீது படர்வதற்கு நேற்றைய நிகழ்ச்சி காரணமாக அமைந்ததை எண்ணி கடவுளுக்கு நன்றி சொன்னேன். பிள்ளையின் அன்பை உணர்வதை விட உயர்ந்த சொத்து இந்த உலகில் உண்டா? எழுதியவர் நிர்மல். ஒலிவடிவு சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.